விவிலிய தேடல் வீட்டு பொறுப்பாளர் உவமை பகுதி இரண்டு.
எனது அருமை அன்புள்ளங்களே, செல்வரை பற்றிய இரண்டாவது உவமையாக லூக்கா நற்செய்தி 16 பிரிவில் நாம் காணும் வீட்டு பொறுப்பாளர் உவமையில் நம் தேடலை சென்ற வாரம் துவங்கினோம். இயேசு கூறிய அனைத்து உவமைகளிலும் அர்த்தம் கொள்ள கடினமான ஓர் உவமை இது என்று கூறும் விவிலிய ஆய்வாளர்கள் இந்த உவமைக்கு பல்வேறு விளக்கங்களையும் கூறியுள்ளனர். இந்த உவமையின் முதல் பகுதி குழப்பமில்லாமல் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது, செல்வர் ஒருவரது இல்லத்தை கண்காணிக்க ஒருவர் பொறுப்பாளராக இருந்தார் என்று இந்த உவமை ஆரம்பமாகின்றது. இந்த பொறுப்பாளரை பற்றி சொல்லப்படும் கருத்துக்கள் முதலில் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. இவர் இச்செல்வரிடம் அடிமையாக பணிபுரிந்திருக்கலாம். அவர் அடிமையாக இருந்தபோது செல்வரின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு, அவரது பாராட்டை பெறும் அளவுக்கு கடமை உணர்வோடு பணிகளை செய்திருக்கலாம். இதனால் அவரை அடிமை நிலையிலிருந்து விடுவித்து தன் இல்லத்தின் பொறுப்பாளராக அச்செல்வர் நியமித்திருக்கலாம். அன்புள்ளங்களே, இவை எதுவும் இந்த உவமையில் கூறப்படவில்லை. இவை விவிலிய ஆய்வாளர்களின் கணிப்புகள். அன்பு இதயங்களே, தலைவருக்கும் அடிமைக்கும் இடையே உருவாகும் நம்பிக்கை உறவுக்கு விவிலியத்தில் நாம் அழகானதோர் எடுத்துக்காட்டை கூறலாம். தொடக்க நூல் 40-41 ஆகிய பிரிவுகளில் நாம் காணும் ஒரு கதை இது. எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டு சூழ்நிலைகளால் சிறையிலும் அடைக்கப்பட்ட யோசேப்பு மீது அந்நாட்டு மன்னன் பார்வோன் கொண்ட நம்பிக்கை அழகானதொரு கதை. அன்பு நெஞ்சங்களே, செல்வர்களும் மன்னர்களும் தங்கள் வாழ்வின் பெரும்பாலான நாட்களை அச்சத்திலும் சந்தேகத்திலும் செலவிடும் கட்டாயத்தில் வாழ்பவர்கள். தங்களை சுற்றியுள்ள நண்பர்கள், ஊழியர்கள் பலரிடம் பொறாமை, பகைமை ஆகிய உணர்வுகளையே அதிகம் உணரும் இந்த செல்வந்தர்கள் அவ்வப்போது நேர்மையானவர்களை, நம்பிக்கைக்குரியவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொள்வதையும் காணலாம். மன்னன் பார்வோனின் வாழ்விலும் இத்தகைய சூழலை நாம் காண்கின்றோம். பொதுவாக ஒரு மன்னனுக்கு மதுவும் உணவும் பரிமாறுபவர்கள் மிக மிக நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த பணிகளில் அவர்கள் நியமனம் பெறுவர். பார்வோனின் அரண்மனையில் அவருடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டிய இவர்கள் இருவரும் குற்றம் புரிந்தனர் என்று தொடக்க நூலின் 40 பிரிவின் துவக்கத்தில் நாம் வாசிக்கின்றோம். இத்தகைய ஒரு சூழலில் மன்னன் பார்வோனின் நம்பிக்கையை பெறுகின்றார் யோசேப்பு. அந்த நம்பிக்கையின் விளைவாக முதலில் யோசேப்பை தன் அரண்மனைக்கு பொறுப்பாளராகவும் பின்னர் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் பார்வோன் நியமித்தார். பார்வோனின் பாராட்டுக்களை பெறும் யோசேப்பு குறித்து தொடக்க நூலில் நாம் காணும் வரிகள் இதோ.
தொடக்க நூல் பிரிவு 41. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் தெரிந்தவர் யாருமில்லர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாயிருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கின்றேன் என்று சொன்னான். உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாளியை கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான். மேலும் அவரை தன் 2 தேரில் வலம் வரச் செய்து, இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூறச் செய்தான். இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான்.
உதயம் காணும் உள்ளமே
அன்பு இதயங்களே, அடிமையாக எகிப்தில் நுழைந்த யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்படும் அளவுக்கு மன்னனின் நம்பிக்கையில் வளர்ந்திருந்தார். அத்தகைய அளவுக்கு இல்லையெனினும் நாம் இந்த உவமையில் சிந்திக்கும் வீட்டு பொறுப்பாளர் தலைவரின் உடைமைகளை பிறருக்கு கடனாக வழங்கும் அளவுக்கு செல்வரின் நம்பிக்கையை பெற்றிருந்தார். இப்படிப்பட்ட நம்பிக்கை உணர்வு சிதைக்கப்பட்டது என்ற விவரத்தோடு இந்த உவமையை இயேசு ஆரம்பிக்கின்றார். நம்பிக்கை துரோகம் செய்யும் எவரும் பெரும்பான்மையான நேரங்களில் தண்டனைகளை பெற வேண்டியிருக்கும். நம் உவமையில் வரும் தலைவரோ பொறுப்பாளருக்கு பெரும் தண்டனைகள் ஏதும் தராமல் அவரை அழைத்து கணக்கை ஒப்படைக்குமாறு சொல்கின்றார், பணியிலிருந்து நீக்கப்போவதாக சொல்கின்றார். செல்வரின் இந்த போக்கு இரு கோணங்களில் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. ஒன்று, அவரது மென்மையான மனதை காட்டுவதாக இது உள்ளது. இரண்டாவது, செல்வருக்கும் வீட்டு பொறுப்பாளருக்கும் இடையே உருவாகியிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை உறவை காட்டுவதாக உள்ளது. அன்பு இதயங்களே, தான் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டோம் என்ற உறுத்தலை விட வீட்டு பொறுப்பாளரின் மனம் தன் வாழ்வின் அடுத்த கட்டத்தை அதிகம் சிந்தித்தது. பொறுப்பாளரின் குறுக்கு சிந்தனை மீண்டும் தலை தூக்கவே அவர் தன் எதிர்காலத்தை சுகமான வழியில் உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு நேர்மையற்ற குறுக்கு வழியை சிந்திக்கின்றார். தன் தலைவரிடம் கடன்பட்டவர்களை தன் பக்கம் வெல்வதற்காக முயற்சிகள் செய்கின்றார். இந்த விவரங்களைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி 16 பிரிவில் முதல் 7 இறை சொற்றொடர்களில் காண்கின்றோம். இந்த 7 சொற்றொடர்களில் சொல்லப்பட்டவை எதுவும் நமது சிந்தனைக்கு சவாலாக அமையவில்லை. 8வது இறை சொற்றொடரும் அதைத் தொடர்ந்து இயேசு கூறும் 5 இறை சொற்றொடர்களுமே இந்த உவமையின் பொருளை உணர்வதற்கு சவாலாக அமைந்துள்ளன. லூக்கா நற்செய்தி 16 பிரிவு 8வது இறை சொற்றொடரில் நாம் வாசிப்பது இதுதான். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதே சவால் நிறைந்த அந்த இறை சொற்றொடர். அன்பு இதயங்களே, தான் வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்த நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதை தலைவர் பாராட்டினார் என்பதை வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்வதற்கு சிறிது கடினமாக உள்ளது. அடுத்த வரிகளில் இயேசு இந்த உலகின் மக்கள் என்ற குழுவினரை பாராட்டியுள்ளது போல் ஒலிக்கும் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வது அதைவிட கடினமாக உள்ளது.
வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்வு சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே இறையே.
எனதருமை அன்புள்ளங்களே, அடுத்தவரை பாராட்டுவது, அதிலும் சிறப்பாக தனக்கு எதிராக செயல்படுவோரையும் எதிர் சிந்தனை கொண்டோரையும் பாராட்டுவது என்பது இயேசுவிடம் நாம் காணும் ஒரு அழகிய குணம். திறமை கண்டவிடத்து பாராட்டும் குணத்தை இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி என் நினைவுக்கு வருகின்றது. கிவ் த டெவில் ஹிஸ் டியூ, அதாவது சாத்தானுக்குரிய பாராட்டை கொடு. சீசருக்கும் இறைவனுக்கும் உரியவைகளை ஒன்றோடு ஒன்று கலந்து குழப்பாமல் அவரவருக்கு உரியவற்றை கொடுக்கச் சொன்னவர்தானே இயேசு. திறமை கண்டவிடத்து பாராட்டுவதற்கு பரந்த மனம் வேண்டும். இப்படி பாராட்டுவதால் இயேசு சாத்தான் பக்கம் அல்லது தன் உவமையில் குறிப்பிட்ட அந்த நேர்மையற்ற பொறுப்பாளர் பக்கம் சாய்ந்து விட்டார், அவர் செய்ததை நியாயப்படுத்துகின்றார் என்று அர்த்தமல்ல. அன்புள்ளங்களே, பாராட்டுவது வேறு, பின்பற்றுவது வேறு. ஒளியின் மக்களையும் இந்த உலக மக்களையும் ஒப்புமைப்படுத்தி உலக மக்களின் முன்மதியை இயேசு பாராட்டுகின்றார். இந்த பாராட்டோடு அவர் நிறுத்தவில்லை, தன் கருத்துக்களை தொடர்கின்றார். முன்மதியோடு சேர்த்து வைக்கும் செல்வத்தை பூச்சி அரித்துவிடக்கூடிய அல்லது கள்வரால் திருடப்படக்கூடிய கருவூலங்களில் பூட்டி வைப்பதோ, தானிய கிடங்குகளை பெரிதாக்கி மேலும் மேலும் சேர்த்து கொள்வதோ மதியீனம் என்று மதியற்ற செல்வன் உவமை வழியாக இயேசு எச்சரித்துள்ளார். செல்வத்தை எவ்விதம் சேர்ப்பது என்பதற்கு மாற்று கருத்து ஒன்றையும் இயேசு லூக்கா நற்செய்தி 12 பிரிவில் இவ்வாறு கூறுகின்றார்.
உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை.
லூக்கா நற்செய்தி 16 பிரிவில் வீட்டு பொறுப்பாளர் உவமையின் இறுதியிலும் வரியோரையும் செல்வத்தையும் இணைத்து அவர் மீண்டும் ஒருமுறை நமக்கு அறிவுரை வழங்குகின்றார்.
ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள்.
அன்பு இதயங்களே, ஏழைகள் விண்ணரசின் உரிமையாளர்கள் என்பது இயேசுவின் தீர்க்கமான எண்ணம். இதை நாம் மலைப்பொழிவில் கேட்டிருக்கின்றோம். எனவே அழிந்து போகும் செல்வங்களை கொண்டு இந்த ஏழைகளை நண்பர்களாக்கிக் கொள்வது முன்மதியோடு நடந்து கொள்ளும் ஒரு செயல். அப்படி செய்தால் விண்ணரசில் நமக்கு வரவேற்பு காத்திருக்கும் என்று இயேசு தெளிவுபடுத்துகின்றார். வறியோரை தேடிச் சென்று உதவுதல், தேடி வரும் வறியோரை வரவேற்றல் என்ற எண்ணங்கள் கத்தோலிக்க திரு அவை வரலாற்றில் துவக்கத்திலிருந்தே ஆழமாக வேரூன்றிய பாடங்கள். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித அஸ்டேரியஸ் என்ற ஆயர் வீட்டு பொறுப்பாளர் உவமைக்கு தரும் விளக்கம் இயேசு கூறிய இதே சிந்தனைகளை எதிரொலிக்கின்றது.
பணம் அல்லது செல்வம் மரணத்திற்கு பின் ஒருவருக்கு முற்றிலும் பயனற்று போகின்றன. எனவே அவை பயன் தரும் காலம் வரையில், அதாவது இவ்வுலகில் செல்வத்தை பயன்படுத்த நம்மால் முடிந்த காலம் வரையில் அதன் சக்தியை தகுந்த வகையில் பயன்படுத்த வேண்டும். அவற்றை முக்கியமாக ஏழை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும். அவ்விதம் செய்தால் அந்த ஏழை மக்கள் அடுத்த உலகில் நம்மை வரவேற்க தயாராக இருப்பார்கள்.
அன்பு இதயங்களே, இயேசு தந்த இந்த ஆலோசனைகளுக்கு பரிசேயர்கள் அளித்த பதிலையும் அதற்கு மறுமொழியாக இயேசு சொன்ன கருத்துக்களையும் அடுத்த வாரம் நம் தேடலில் தொடர்வோம்.
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.